ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சைவ சித்தாந்தம் ஓர் அறிமுகம். வழங்குபவர் குளித்தலை மாணிக்க வாசகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
காடுடைய சுடலை கொடிபூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏறிய எம்மான் இவனன்றே ஏ அரு நெறிய மறை வல்ல முனியகன் அரு நெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அடர்மேய பெரு நெறிய பிரமாபுரமேவிய பெம்மான் இவந்தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திரு நெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை இதழ் எழுப்பான். பார்வதீபதையே அழகர மகாதேவா, அருள் வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்றைய தினம் சைவ சித்தாந்த நூல்களை ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை சிந்திக்க இருக்கின்றோம். சைவ சித்தாந்தத்தை எதற்காக படிக்கிறோம்? அதற்கு முன்பாக இந்த புறச்சந்தான புரவருடைய வரலாறுகள் பற்றி ஒரு சில செய்திகளை மட்டும் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்பது பற்றி சிந்தித்தோம். சைவ சித்தாந்தம் என்றால் முடிந்ததன் முடிவு. சைவ சமயத்திலே முடிந்ததன் முடிவாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படும். சிவாகம நெறியும் சைவ சித்தாந்த நெறியும் ஒன்றுதான் என்ற கருத்தையும் சிந்தித்தோம். சைவ சித்தாந்தத்திலே பதி பசு பாசம் ஆகிய முப்பொரு உண்மைகளை தெளிவாக எடுத்துச் சொல்கின்றன என்பதையும் நேற்று சிந்தித்தோம். சர்க்காரியவாதம் என்கின்ற ஒரு பகுதியையும் சிந்தித்தோம். இப்பொழுது இந்த நால்வர் வரலாறு அதோடு சைவ சித்தாந்தத்தை எதற்காக படிக்க வேணும் அப்படிங்கிற கருத்தையும் சிந்திக்கிறோம். நம்முடைய நாட்டிலே எண்ணில்லாத நூல்கள், எண்ணில்லாத சான்றோர்கள் தோன்றியிருக்கின்றனர். நம்முடைய நாட்டில் தான் அதிகமான ஞானிகள் தோன்றியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே புறச்சந்தான புறவர்கள் என்பவர்கள் ஒரு அளப்பரிய சாதனையை செய்திருக்கின்றார்கள். யாரும் செய்யாத அற்புதமான ஒரு சாதனை அந்த புறச்சந்தான புறவர்கள். அதில் அருணந்தி சிவாச்சாரியார், சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன், அருணந்தி சிவாச்சாரியார் திருத்துறையூர் அப்படிங்கிற ஊர்ல வசித்து வருகிறார். அவர் வந்து சகலாகம பண்டிதர். சகலாகம பண்டிதர் என்றால் எல்லா ஆகமங்களையும் கரைச்சு குடிச்சவர். ஒருத்தர் ஒரு ஆகமத்தை கற்பதே ரொம்ப சிரமம். ஆனால் இவர் எல்லா ஆகமங்களையும் நன்றாக கற்று தமிழ் மொழியில் இருக்கிற இலக்கண இலக்கியங்களையும் சிறப்பாக கற்று ஒரு சிறந்த பண்டிதராக திகழ்ந்தார் இந்த அருணந்தி சிவாச்சாரியார். சுந்தரருடைய மாமனார் சடங்கவி சிவாச்சாரியார் அவருடைய பரம்பரையிலே வந்ததாகவும் ஒரு கருத்து உண்டு. இவர் வீதியில போகிற போது பின்னால வண்டியில நூல்கள் வருமா, ஆகம நூல்கள் வண்டியில வருமா, யாராவது சந்தேகம் கேட்டா ஆகமத்தில இருந்து எடுத்து சொல்வாராம். அப்படிப்பட்ட ஒரு பண்டிதர். கல்வி என்றால் அப்படி ஒரு சிறந்த ஆழமான பயிற்சி பெற்றிருக்கிறார் அந்த அருணந்தி சிவாச்சாரியார். அவருடைய சிஷ்யர் பலர் அதுல ஒருத்தர் திருப்பெண்ணாகடத்துல வசித்து வருகிற சைவ வேளாளர் குலத்தை சார்ந்த அவருடைய பெயர் வந்து அச்சுத கடப்பாளர். அச்சுத கடப்பாளர் இவருக்கு பிரதான சிஷ்யர். அவர் ஒரு விண்ணப்பம் செய்தார் குருநாதரை பார்த்து, சுவாமி அடியனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, தாங்கள் அதற்கான வழிமுறைகளை சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அப்படி கேட்டபோது சிவாச்சாரிய சுவாமிகள் நம்முடைய ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை ஒரு நல்ல வீடத்திலே அமர்த்தி தேவாரத்திற்கு தூபதீபங்களை காட்டி பூஜை செய்து கயிறு சாத்தும்படி கூறினார். அப்போது கயிறு சாத்துகிற போது ஒரு தேவாரம் பதிகம் வந்தது. அந்த பதிகத்துல அந்த பாடல் வந்தது, பேயடையா பிரிவையிலும் உள்ளையினோடு உள்ள நினை வாயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனையத்தோல் உமைவங்கன் வெண்காட்டு உப்புடனே தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே என்கின்ற அந்த பாடலும் வந்தது. உடனே ஆசிரியர் சொன்னார், அப்பா நீ திருவெண்காட்டிலே சென்று தங்கியிரு, தவத்தை செய், இந்த பதிகத்தை விடாது பாடிக்கொண்டு சுவாமியை காட்சி தருவார் என்று பவனந்தி சிவாச்சாரியார் அனுகிரகம் பண்ணார். அதன்படி அவர் திருவெண்காட்டுக்கு சென்றார். திருவெண்காட்டிலே சுவேதவன பெருமான் அந்த பெருமானை மூன்று வேளைகளையும் சிறப்பாக வழிபாடு செய்து அந்த மூன்று குடத்திலேயும் நீராடி திருவெண்காட்டு பெருமானை உள்ள முருகி வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அந்த பெருமானுடைய திருவருளால் ஒரு வருடத்திலே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு அச்சுத கடப்பாளர் அந்த சுவாமி பேரை வச்சார், சுவேதவன பெருமாள் என்ற பெயரை வச்சார். அதுதான் அவருக்கு பிள்ளை திருமணம். இப்படி புத்திர பாக்கியம் உண்டானவுடனே தன்னுடைய ஊருக்கு வந்தார். அதன் பிறகு திருவெண்ணநல்லூர்லேருந்து அவர் சம்பந்தி வந்தார். குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க கொண்டு போய் வளர்த்துக்கிறோம் என்று சொல்லி திருவெண்ணநல்லூருக்கு அழைச்சிட்டு வந்தாங்க சுவேதவன பெருமாள். அந்த சுவேதவன பெருமாள் 2 வயசுல பூமியில விளையாண்டு கொண்டிருக்கும் போது பரஞ்சோதி முனிவர் என்று ஒரு முனிவர் ககன மார்க்கமாக வந்தார். அகச்சந்தானபுரவர நால்வரிலே பரஞ்சோதி முனிவர் பூமி ஆகாயத்திலே வந்து கொண்டிருக்கிற போது திருவெண்ணநல்லூர்ல கீழே இறங்கினார். அங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லி இந்த சுவேதவன பெருமாள் அப்படிங்கிற குழந்தையுடைய அந்த தேஜஸ் அந்த ஞானத்தை இவர் புரிந்து கொண்டார். அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணினார். அப்படி உபதேசம் பண்ணுகிற போது அந்த குழந்தைக்கு ஞானம் பெருகிவிட்டது. அந்த குழந்தை அதுதான் சிவஞான போதத்தில் 12 சூத்திரங்களை பாடி அதற்கு விளக்கங்களையும் பார்த்தார். அந்த ஞான உபதேசத்தை தமிழாக மாற்றினார். அவர் செய்த அந்த உபதேசத்தை ஆகம உபதேசத்தை தமிழ் மொழியில சிவஞான போதம் என்கின்ற அற்புதமான நூலாக பாடி கொடுத்தார் மெய்கண்டசு. அவர் 2 வயசுலயே பாடம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். சிஷியர்கள் நிறைய கேட்க ஆரம்பிச்சாங்க. பாடம் நிறைய அப்படி நடத்தி கொண்டிருக்கிற போது சிவஞான போதத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது தன்னுடைய ஆசிரியர் குலகுருவாயிருக்கிற அருணந்தி சிவாச்சாரியார் கேள்விப்பட்டார். தன்னுடைய சிஷியர் உள்ள இப்படி அருமையா பாடம் சொல்லுதாங்க என்று கேள்விப்பட்டு அவர் பார்க்க வருகிறார். அப்படி வருகிற போது இந்த குழந்தை அன்னைக்கு வந்து ஆணவ மதத்தை பற்றி பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார். வரஞ்சோதி முனிவர் இவருக்கு மெய்கண்ட தேவர் என்று திருநாமம் சூட்டியிருக்கார். சத்தியஞான தர்ஷினி என்கின்ற தனது குருநாதருடைய பெயரை தமிழிலே மெய்கண்ட தேவர் என்று சூட்டியிருக்கார். மெய்கண்ட தேவர் பாடம் நடத்திட்டு இருக்கார். என்ன பாடம் என்றால் அன்னைக்கு தன்னுடைய குல குரு வருகிற போது ஆணவ மதத்தை பற்றி பாடுது. ஆணவ மதம் என்பது உயிரிலே அனாதியாக இருப்பது, மறைத்தல் தொழிலை செய்யக்கூடியது, கடவுளை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய மதம். வெளியில இருக்கிற இருளானது தன்னை காட்டும் பொருளை காட்டாது, ஆனால் உள்ளே இருக்கிற ஆணவம் என்கின்ற இருளானது தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையது அந்த ஆணவ மலம். அந்த மலம் நீங்கிவிட்டால் சிவன் சிவனாக மாறும் என்று அந்த மலத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது வந்தாரு அருணந்தி சிவாச்சாரியார். அப்படி நின்றார். ஆணவ மலம் அது எப்படி இருக்கும் ஆணவ மலம் அப்படின்னு கேட்டாரு நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார். வைகண்ட தேவர் சொன்னார் அது இப்படிதான் நின்று கொண்டிருக்கும் அப்படின்னு. உடனே சாஷ்டாங்கமா அவருடைய திருவடியில விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். 80 வயசு பெரியவர் 2 வயசு குழந்த காலில் விழுந்து கொடுக்கிறார். அதுதான் நம்முடைய சைவ சமயத்தில் இருக்கிற அடிப்படை ஞானம். அதற்கு முந்தி இருந்தது அபர ஞானம், இப்போது ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தார வந்தது பரஞானம் என்று சொல்றது. அபரஞானம் பரஞானம். அபரஞானம் என்பது கல்வியினாலே வரக்கூடியது, பரஞானம் என்பது அருளாலே வரக்கூடியது. அப்படி அருளாலே இந்த ஞானத்தை பெற்றார் பரமந்தி சிவாச்சாரியார். இவருடைய பரிபக்குவ நிலையை கண்டு சிவஞான போதத்தை சொல்லி இதற்கு விரிநூல் பாடுகள் என்று அனுகிரகம் பண்ணினார். அதன் பிறகு அந்த விரிநூல் தான் சிவஞான சித்தியார் என்கின்ற ஒரு அற்புதமான மொழி. அந்த சிவஞான சித்தியார் இல்லை என்றால் சிவஞான போதத்தினுடைய பொருள் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நூல் சிவஞான சித்தியார். அது எங்க குருநாதர் சொல்லுவாராம், சிவாகமத்துல ஒரு சந்தேகம் வந்தால், ஆகமத்திலே ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னா சிவஞான சித்தியார எடுத்து பாருங்க அப்படின்பாராம். எங்க குருநாதருக்கு குருநாதர் வந்து ஈசான சிவாச்சாரிய சுவாமி, அவர் சொல்லுவாராம், சிவாகமத்திலே சந்தேகம் வருமானால் சித்தியார் எடுத்து பாருங்க என்று சொல்லுவாராம். அந்த அளவுக்கு தெளிவுடைய நூல் சிவஞான சித்தியார். சிவஞான அதற்கு மேல இன்னொரு நூலும் பாடியிருக்கிறார், 20 என்கின்ற நூலையும் அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தார் போல அருமந்தி சிவாச்சாரியார் தன்னுடைய மாணாக்கர் மறைஞான சம்பந்த சிவத்திற்கு உபதேசம் பண்ணினார். மறைஞான சம்பந்த சிவம் நிட்டையிலே இருப்பார். இப்போது அவர் நூல்கள் அதிகம் பாடியதாக தெரியவில்லை. அவர் சிதம்பரத்துல தங்கியிருக்கிற போது தில்லைவாட அந்தனர் கூட்டத்தில் இருக்கிற உமாபதி சிவாச்சாரியார் அவர் சுவாமியை நன்றாக உள்ள முறுகி வழிபாடு செய்வார் நடராஜ பெருமானை. அந்த உமாபதி சிவாச்சாரியார் வருகிற போது இவர் உமாபதி சிவாச்சாரியார் பல்லக்கில் வந்து கொண்டிருக்கிறார். பூஜை முடிச்சு முன்னால தீவெட்டியெல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க. பல்லக்கிலே உமாபதி சிவாச்சாரியார் வருகிற போது இந்த மறைஞான சம்பந்த சிவம் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டது. அப்படி பார்க்கிற போது பட்ட கட்டையிலே பகல் குருகு போகிறது அப்படின்னா, பட்ட கட்டையிலே பகல் குருகு போகுது அப்படின்னா அப்படின்னு சொன்ன உடனே உமாபதி சிவாச்சாரியார் பல்லக்கிலிருந்து குதிச்சுட்டார். இவருடைய திருவடியில விழுந்து வணங்கினார். தாங்கள் எனக்கு உபதேசம் பண்ணி வைத்தவர்கள், பட்ட கட்டை என்பது உடம்பு, பகல் குருகு என்பது ஆன்மா. அப்படி சொல்லாமல் சொன்னார். அதன் பிறகு மறைஞான சம்பந்தருடைய திருவடியை பின்பற்றி அவர் செல்லுகிற வழியிலே இவர் சென்றார். ஒரு நாள் மறைஞான சம்பந்த சிவம் ஒரு வீட்டுல நெசவு நெய்கிற வீட்டுல அந்த கஞ்சியை வாங்கி அருந்தினார். அப்படி அருந்துகிற போது அப்ப அந்த நேரத்துக்கு அவங்க வீட்டுலதான் உணவு இருந்தது, அந்த நெசவு நெய்வதற்காக வைத்திருக்கிற கஞ்சி. அத இவர் அருந்துகிற போது இவருடைய கையில உருகியது அந்த கஞ்சி. அதை சாப்பிட்டார். ஒரு சிவஞானி சாப்பிட்ட அந்த எச்சில் உணவை அருந்தினால் அவருக்கு எல்லா விதமான பாசங்களும் அற்று போய்விடும், ஞானம் பிறக்கும் என்று சைவ சமய நெறி சொல்வார். சிவஞானி பாத்திர சேடம் பருகிடில் அவஞானம் எல்லாம் தரும். சைவ சமய என்கின்ற சைவ சமய நெறி என்கின்ற ஒரு அற்புதமான நூல். அதுல எல்லா விதமான நெறிகளும் சொல்லப்படுகிறது. இந்தந்த சடங்கை இப்படி செய்யணும், இதுதான் விதிமுறை என்று சொல்றது. கடைசியில சொல்கிறது, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒரு சிவ ஞானிக்கு தொண்டு செய்து அவர் சாப்பிட்ட அந்த சேடத்தை அறிந்தினால் போதும் எல்லா விதமான அவஞானங்களும் மும்மலங்களும் அற்றுப்போகும் என்று அந்த நூல் சொல்றது. சிவஞானி பாத்திர சேடம் வருகிறதில் அவஞானம் எல்லாம் அருள் என்பது. இப்படி அறிந்தினார். தில்லைவாட அந்தனர்கள் எல்லாம் இவரை கொஞ்சம் ஒதுக்கி விட்டாங்க. இவர் ஒரு மடத்திலிருந்து வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். அந்த மடத்துக்கு விறகு போட்டுக்கலாம். கொற்றவன் குடியில உமாபதி சிவாச்சாரியார் தங்கியிருக்கிற மடத்துக்கு ஒரு விறகு வெட்டி, அவன் பேரு சாம்பான் என்று பேர். அந்த காலத்துல அது சாம்பான் அப்படின்னு பேர். சாம்பன் என்பது சிவனுடைய பேர், சாம்பான். அந்த சாம்பானுக்கு ஒரு பரிபக்குவ நிலை இருந்தது. முன்னே பிறவிலே செய்த தவம், இந்த ஞானியினுடைய மடத்துக்கு விறகு போட்டபடியினாலே அவனுக்கு ஒரு பூரணமான ஞானம் வந்திருந்தது. அப்படி ஞானம் வந்திருந்த காரணத்தினாலே ஒரு நாள் ஒரு பெரியவர் ஒரு ஷீட்டு கொடுத்தாரு ஓலை. அவன்கிட்ட இதை கொண்டு போய் உங்க குருநாதத்தை கொடுத்துருப்பாங்க என்னமோ ஓலை சிவடி சுவடி என்று சொல்லி அதை கொண்டு வந்து குருநாதத்தை அன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சுவாமியும் பாபம்னாரு அவன் போய் அதை பார்த்தா அந்த ஓலை சுவடியில ஒரு பாடல் இருந்தது. அந்த பாடல் சுவாமியே கொடுத்தது, சிவபெருமான் கொடுத்த பாடல். அடியார்க்கு எளிய சித்தம் பலவம் கொற்றம் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு படியும் இசை பெற்றான் சாம்பானுக்கு வேதமர தீப்பை செய்து முத்தி கொடுக்க முறை என்பது அந்த பாடல். சிவபெருமானே எழுதி கொடுத்த பாடல் சீட்டுக்கு. அடியார்க்கு எளியன் சித்தம் பலவன் கொற்றம் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு படியும் இசை பெற்றான் சாம்பானுக்கு வேதமர தீப்பை செய்து முத்தி கொடுக்க முறை என்பது அந்த அற்புதமான பாடல். அதை பார்த்த உடனே உமாபதி சிவாச்சாரியார் மிக்க மகிழ்ச்சி அடைந்து சிறமேல் கொண்டு அதற்கு பூஜை செய்து அந்த சீடனை அமர்த்தினார். அவருக்கு அந்த பெற்றான் சாம்பானுக்கு ஞானாவதி தீக்கை மூலமாக சத்யோர் நிர்வாணத்துக்கு சத்யோர் நிர்வாண தீட்சை கொடுத்தார். அப்படி அந்த தீட்சை பெற்ற உடனே அந்த பெற்றான் சாம்பான் ஒளிமயமாக இந்த பூத உடம்பு உங்களுக்கு சிவரவர்கள் சம்சாரம் கேள்விப்பட்டார். இந்த மாதிரி மடத்துக்கு போன வீட்டுக்காரு என்னமோ மந்திரிச்சாரு, இப்போ ஆடே காலி ஆயிட்டான்னு சொல்லி பெரிய கூட்டத்தோட வந்தா ராஜாவும் வந்துட்டான், அந்த அரசனும் வந்தான். வந்த உடனே என்ன இப்படி பண்ணிருக்கீங்களே அப்படின்னு கேட்டாரு ராஜா. அரசன் கேட்டான், இது கேட்டபோது இந்த மாதிரி சுவாமி கொடுத்த சீட்டு இருக்குது, அதன் மூலமாக சத்யோ நிர்வாண தீட்சை கொடுத்தேன், அதன் மூலமாக முத்தி பெற்று விட்டான் என்று உமாபதி சிவாச்சாரியர் சொன்னார். எல்லாரும் பாக்குற மாதிரி நீங்க செஞ்சாதான் நம்புவோம் அப்படின்னு ராஜா சொன்னான். அதுக்கு தகுந்த பக்குவமான ஆன்மாக்கள் இங்க இல்லை, அவர் கூட்டத்துல இல்லை. அப்படி இல்லாத காரணத்தினால அவர் தேடி பார்த்தார், ஞான திருஷ்டினாலே உணர்ந்தார். இந்த மடத்தினுடைய தண்ணீர் ஒழுகின்ற அந்த தொட்டி பக்கம் ஒரு உள்ளி செடி இல்லை, அந்த செடியை எடுத்துட்டு வாங்கினார். அந்த செடியை வேரோடு எடுத்து அரங்கி கொண்டு வந்துருச்சார். அதை ஒரு இலையில வச்சு திருநீரை வெளித்து அப்போது ஒரு மந்திரத்தை சொன்னார். பஞ்சாட்சரம் ஓதினார், அந்த செடி முத்தி பெற்றது. ஒளி வடிவமாக எல்லாரும் பார்க்கும்படியாக முள்ளி செடி சிவலோகம் சொல்றது. அதுதான் நம்முடைய சமயத்தினுடைய சிறந்த ஒரு ஓரறிவு இருக்கின்ற முள்ளி செடிக்கு முத்தி கொடுக்கக்கூடிய சமயம் நம்முடைய செல்வ சமயம். இதை பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதன் பிறகு அரசன் அந்த பெண்மணிக்கு நிலம் எழுதி வச்சான். அது வந்து அந்த மடவார் விழா அந்த இது சில கொத்தவன் குடிக்கு பக்கத்துல அந்த நிலமும் இருந்தது. விறகடி விழாகம் என்று விறகடி விழாகம் என்று அரசன் எழுதி வைத்த அந்த இடமும் இன்னும் இருக்கு. அப்படிப்பட்ட அற்புத நிகழ்ச்சியை செய்தவர் உமாபதி சிவாச்சாரியர். குரு என்றால் அப்படி இருக்கும், செடிக்கு முத்தி கொடுத்தவர், ஓரடி உள்ள செடிக்கு முத்தி கொடுத்தவர் நம்முடைய குருநாதர் உமாபதி சிவாச்சாரியர். அந்த உமாபதி சிவாச்சாரியார் கோயில் புராணம் என்கின்ற அற்புதமான ஒரு நூலை பாடுகின்றார். அவர் சாஸ்திர ஆசிரியர், இலக்கிய ஆசிரியர், புராண ஆசிரியர், இப்படி பல வகையான திறமை படைத்தவர் உமாபதி சிவாச்சாரியர். தமிழ் வடமொழி இரண்டிலும் கரை கண்டவர். எட்டு நூல் பாடியிருக்கிறார், சித்தாந்த நூல் இல்லையா, எட்டு நூல் பாடிய பெருமை உமாபதி சிவாச்சாரியாருக்கு உண்டு. அதற்கு மேல கோயில் புராணம் அப்படிங்கிற அற்புதமான நூலையும் பாடியிருக்கிறார். அவர் தான் பதஞ்சலி வியாக்கரவாதர அந்த கோயில் புராணத்துல அறிமுகப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கு உரியவர் உமாபதி சிவாச்சாரியார். அவர் பாடிதான் கொடிக்கொடி பாடிதான் இந்த கொடி நேரடியாக சொல்லுவார். இப்படியே அற்புதமான வரலாறுகள் அவருடைய வரலாறுகள். இவர்கள்லாம் அகச்சந்தான புறவர்கள் என்று சொல்லப்படுவார். நால்வர் தெரிய சமய புறவர்கள், இவங்க வந்து புறச்சந்தான புறவர்கள். இவங்க புறச்சந்தான புறவர்கள், இவங்க மெய்கண்ட தேவர், பரமந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவன், இந்த நால்வரும் புறச்சந்தான புறவர்கள். இவங்கதான் சைவ சித்தாந்த ஆசிரியர்கள், தமிழிலே சைவ சித்தாந்த நூல்களை பாடிய பெருமைக்கு உரியவர்கள் இந்த நால்வர். ஆகையினால இதை இந்த வரலாற்றை சுருக்கமாக கண்டோம். இனி சைவ சித்தாந்த நூலை எதற்காக படிக்க வேணும், ஏன் எத்தனையோ நூல்கள் இருக்கும் போது ஏன் இந்த நூலை படிக்கணும் அப்படின்னு ஒன்றினா, உலகத்திலே மூன்று வகையான நூல்கள் இருக்கின்றன. ஒன்று பதிநூல், இன்னொன்று பசுநூல், இன்னொன்று பாசநூல். பதிநூல், பசுநூல், பாசநூல் ஆகிய மூன்று நூல்கள். பசுநூல் என்று சொன்னால் உயிர்களை பற்றியதாக இருக்கும். பிறந்தான், வாழ்ந்தான், கல்யாணம் பண்ணான், வீடு கட்டினான், குழந்தை குட்டியை பெற்றான், கடைசியில இறந்து போனான் என்று முடியும். இது உயிர் வர்க்கம். ஒரு தாய் வயிற்றில பிறந்து வாழ்ந்து வளர்ந்த அவங்க கதையை சொல்றது பசு. இது இத படித்தால் என்ன என்றால், ஒரு சில தர்மங்களை தெரிந்து கொள்ளலாம், ஆனால் பிறவியை நீக்காது, பிறவிக்கு வித்தாது. அதற்கு அடுத்தாற் போல இருப்பது பாசநூல். பாசநூல் என்றால் உலக சம்பந்தமானது. இந்த சந்திரமண்டலம் போறாங்க, விஞ்ஞான கருத்துக்களை சொல்றாங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி செய்வது வந்து பாசநூல். இந்த இரண்டு நூல்களுக்கு அப்பால இருக்கிறது பதிநூல். பதிநூல் என்றால் சிவ சம்பந்தமான நூல், சிவ சம்பந்தமான நூல், சிவநூல். இப்ப நாயன்மார்கள் வரலாறு இருக்கின்றனவே, 63 நாயன்மார்கள் வரலாறு. இந்த வரலாறு எல்லாம் நம்ம போல மனிதர்களாக பிறந்தவர்கள் தானே என்று கேட்டால், அது வந்து பதிநூல். என்ன காரணம் என்றால், அவர்கள் எல்லாம் பதி ஆனவர்கள், சிவம் ஆனவர்கள், சிவனுக்கு தொண்டு செய்து சிவம் ஆனவர்கள். அதனாலே அது பதிநூல்ல சேர்த்து திருமுறையில சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. 12 திருமுறையில 12வது திருமுறையாக பெரிய புராணம் இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட நூலாக இருக்க வேண்டும்? வேற எந்த புராணத்தையும் சேர்க்கல திருமுறையில, அப்படிப்பட்ட சிறப்பு அந்த பெரிய புராணம். நாயன்மார்கள் திருநீலகண்ட நாயனார் பிறந்தார், கல்யாணம் பண்ணார், வீடு வாங்கினாரு, உத்தியோகத்துக்கு போனாரு, இறந்து போனார், அப்படி வரலாறு கிடையாது. திருநீலகண்ட நாயனார் அவதாரம் செய்தார். திருநீலகண்டம் 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 என்ற நாமத்தையே இடையறாது உச்சரித்து வந்தார். அந்த நாமத்தின் மீது அடவு கிடந்த பக்தியினாலே இல்லறத்தை உதறினார். சிவனுக்கே தொண்டு செய்து சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்து ஓடு கொடுத்து அதன் மூலமாக பிறலரும் இளமை வைத்து பேரின்பம் உற்றார் என்று அவருடைய வரலாறு நிறைவு. பேரின்பத்தை அடைந்தார் என்று அவர் சிவன் அருளை பெற்றார் என்று அவருடைய வரலாறு முடியும். ஆகையினாலே சிவம் ஆனவர்களுடைய வரலாற்றை சொல்வதனாலே பெரிய புராணம் பதிநூல். ஆக 12 திருமுறைகளும் இது எப்படிப்பட்ட நூல்? பதிநூல். 12 திருமுறைகளும் சித்தாந்த சாஸ்திரங்கள் பதிநூல், சிவபுராணங்கள் பதிநூல், எல்லாம் பதிநூல். சிவனை பற்றிய நூல்கள் அத்தனையும் பதிநூல். இந்த பதிநூலை விட்டுவிட்டு பசுநூலை கற்றுக்கொண்டிருந்தால் மனிதனுக்கு இருக்கிற அறிவு மிகக் குறைவு, வாழ்கின்ற காலம் மிகவும் குறைவு. இந்த காலத்திலே படிக்க கூடாத நூல்களை எல்லாம் படித்து காலத்தை போக்கினால் இந்த ஜென்மம் வீணா போகும். ஆகையினாலே பசு நூல்களை கற்று காலத்தை போக்கி விடாதீர்கள் என்று நம்முடைய ஞானிகள் எடுத்துரைக்கிறார். பரமகிரிநாதர் சொல்றார், கிளியும்படி அடற்புந்தறிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாதிருப்பீர். இழியும் கவி என்றால் இந்த உலகியல் சம்பந்தமான கவிதைகள், எத்தனையோ கவிதைகள், உலகியல் சம்பந்தமான கவிதைகள், மனிதனை தீய நெறியிலே இழுத்துக் கொண்டுகிற செல்லுகிற கவிதைகள், பாடல்கள் இதெல்லாம், அதெல்லாம் இழியும் கவி கற்றிடாதிருப்பி எரிவாய் நரக குழியும் விடாய்ப்படல் கூற்றுவன் ஊர்க்கு செல்லும் வழியும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே என்பது அருணகிரிநாதருடைய ஒரு பாடல், அற்புதமான பாடல். நம்முடைய 11வது முறையில சொல்றார், எச்சனை தலையை கொண்டு செண்டடித்து இடமம் ஏறி அச்சங்கொண்டு அமரரோட நின்ற அம்பலத்துடாடும் கச்சரை கல்லா கொல்லா கயவரை பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண்பாய் பேசாது அப்பேய்களோடு. பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண்பாய் பேசாது அப்பேய்களோடு என்று அவர் பாடுகிறார். அதனால பசுநூல்களை கற்கின்ற அந்த அஞ்ஞானிகளை கண்டால் இந்த கண் காணாது என்று வாய் அவர்களோடு பேசாது என்று அந்த புலவர் சொல்றார். ஆகையினாலே பசு நூல்களை கற்றால் அது பிறவியை உண்டு கொள்ளும், அறம் அல்லாத நூல்களை கற்றால் அது வந்து நரகத்தை உண்டாக்கும். ஆகையினாலே பஜ்ஜி நூல் கொஞ்சம் படித்தாலும் அது சிவஞானத்தை உண்டு பண்ணி அது சிவனுடைய திருவடியிலே சேரும். அதுதான் மாணிக்க வாசகர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு வல்லோரும் ஏத்தப்படுந்து என்று பாடினார். இந்த சிவபுராணத்தை படித்தால் என்ன கிடைக்கும்? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான். இந்த சிவபுராணத்தை சிவநூல்களை பதிநூல்களை கற்றால் முற்பிறவிலே செய்த வினைகள் அத்தனையும் இல்லாமல் போகும். சஞ்சித கர்மா இல்லாமல் அப்படி வினை நீங்கி விட்டால் ஆன்மா சிவமா. அப்புறம் கடைசியில என்ன ஆவாங்க, சிவன் அடியிலே போய் சேர்ந்திருப்பார். செல்வர் சிவபுரத்தில் உள்ளார், சிவனடிக்கு பல்லோரும் ஏற்றப்படுது, எல்லாரும் வணங்கும்படியாக சிவபெருமானுடைய திருவடியிலே நிழலிலே பேரின்பத்தை பெற்று இருமாந்து இருப்பன்போரோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு பெருமான் ஏந்திதன் சேவடிக்கு சென்றங்கு இருமாந்து இருப்பன்போரோ என்ற பேரின்ப நிலையை அடைந்து இருப்பார்கள் இந்த பதினூல்களை சற்றவர்கள்.